வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். இப்பொழுதுதான் ஒரு பதிவு தலைப்பு அரசியல் விளக்கம் பதிவு செய்தேன். அதையொற்றி இன்னொரு தலைப்பு பதிவு செய்ய முக்கியமாக இருக்கிறது. அந்த தலைப்பின் பெயர் அரசியல் திரையுலகம், என்ன ஈர்ப்பு இணைப்பு? வாருங்கள் பார்க்கலாம். அரசியல் என்று சொன்னால், இப்பொழுது நான் விவரித்தேன் அந்த தலைப்பில், அரசியல் விளக்கம் தலைப்பில் விளக்கமாக அறிவித்தேன் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி வகையில், அதாவது இளைஞர்கள், இளைஞர் சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இளைஞர் சமுதாயம். ஏனென்றால் அவர்களின் தற்காலம் எதிர்காலம்தான் இப்பொழுது ஊஞ்சலாடுகிறது. மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவரவர்கள் பயணம் செய்ய வேண்டிய தருணத்தில் நேரத்தில் இருந்தாலும், இந்த தலைமுறை, இப்பொழுது இருக்கும் தலைமுறை, வரும் தலைமுறை, அவர்களுக்கு எந்த விதமான தலைவலியாக இருக்குது இந்த அரசியல், இந்த நிலவரம் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு பதிவாகிறது. அதனால் நான் இந்த தலைப்பில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அரசியல் அரசியல் நாடகம், நாடகமே தான் அரசியல் என்று ஏற்கனவே நான் அதை உறுதியாக முன்னால் பதிவு செய்த அந்த தலைப்பில் கூறினேன். அரசியலே நாடகம், நாடகம்தான் அரசியல் என்று. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அரசியல்னு சொல்லிட்டு சொன்னால் எதற்காக? திரையுலகம், திரையுலகத்திலிருந்து தான் இவர்கள் யாரையும் நியமிக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் அதை மறைமுகமாக வேறு யாரோ எதிரியாக காண்பித்து மக்களுக்கு ஒரு விதமான கண்கட்டி வித்தைன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா இது ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி தான். ஏன்னா பார்க்கும்போது ஒன்றா இருக்குது, ஆனால் அதை கவனிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கவனித்தால் அது அதில் வந்து விஷயமே வேறு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நாடகமுமே. இதுவும் இப்பொழுதுன்னு இல்லை, இந்த 20 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கும் நாடகம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப மும்முரமாக இருக்கிறது. அதனால தான் அரசியல் என்று சொன்னால், ஏன் அவர்கள் திரையுலகத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது பிரபலமான நடிகர்களை ஏன் வந்து களத்தில் இறக்குகிறார்கள்? யார் இதற்கு பின்னணி? எதனால் இவர்கள் பண்ணுறார்கள்? இவர்களின் உத்தேசம் என்ன? இவர்களின் லட்சியம் என்ன? இவர்கள் என்ன சாதிக்கணும் என்று நினைக்கிறார்கள்? இவையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த தலைப்பை தயவுசெய்து கேளுங்கள். முக்கியமாக இளைஞர் சமுதாயம், ஏனென்றால் உங்கள் தற்காலம் எதிர்காலம்தான். நான் இப்பொழுது சொன்னபடி அதை அவர்கள் விலை பேச இதெல்லாம் நடத்துகிறார்கள். அரசியல் என்று சொன்னால் எதற்காக? திரையுலகத்திலிருந்து இவர்கள் நட்சத்திரங்களை கொண்டு வருகிறார்கள். அரசியல் நாடகம், நாடகம் அரசியல், அதனால் நடிப்பதற்கு ஆள் வேண்டியதாக இருக்குது. அதற்காக எதற்காக இங்கே அங்கே போய் அலையணும்னு சொல்லிட்டு திரையுலகத்திலிருந்தே நடிகர்களை கொண்டு வந்துட்டால் ரொம்ப எளிதாக போயிடுது இல்லையா? அதனால் இவங்க வந்து, அதுவும் பிரபலமான நடிகர்கள் அப்படின்னு சொன்னால், மக்கள் மத்தியில் அவங்களுடைய பேர் ஏற்கனவே இருக்குது, அவங்களுடைய திரையுலகத்தில் நடித்ததுனால மக்கள், அதுவும் இந்த ரசிகர்கள் மன்றம், ரசிகர் கூட்டம் அப்படின்லாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு ஈர்ப்பு இணைப்பு அவரவர்களுடைய நடிகர்களோட அது இருக்கின்றதுனால், அதை வந்து எப்படி இவங்க அரசியல் பகடமாக உபயோகிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இவங்க வந்து திரையுலகத்திலிருந்து, அதுவும் பிரபலமான நட்சத்திரங்களை, நடிகர்களை கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து இப்பொழுது நடக்கும் அரசியலுக்கு எதிரி மாதிரி அது ஒரு நாடகத்தை தயாரித்து, அதை திரைக்கதை வசனம் தான் சொல்லுவேன் நான், திரைக்கதை வசனம் எல்லாம் தயாரித்து அந்த வசனத்தையும் இந்த நடிகர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை அந்த வசனப்படி தான் இந்த நடிகர்களும் நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் உற்சாகத்துடன் இந்த நாடகத்தில் ஈடுபடுகிறார்களா, இல்லாவிட்டால் வந்து அவர்களுடைய தர்ம சங்கடமான நிலைமையினால் அவர்கள் இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கான்னு சொல்லிட்டு அது அவர்கள்தான் வந்து அவர்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வந்து தெளிவாக விளக்கம் சொல்ல வேண்டும். அது அவர்களுடைய கடமை வேற. ஏன்னா பொதுதளம் வந்துவிட்டால் இந்த மாதிரி கேள்விகள்னு சொல்லிட்டு வரும்போது, அதாவது நீங்கள் வந்து யாரை யாருக்கு பிரதிநிதியாக இருக்கிறீர்கள், இது வந்து நீங்களே உங்களுடைய முடிவு, உங்களுடைய நீங்களே எடுத்த இது முடிவா, இல்லாட்டினா வந்து யாருடைய யாரும் உங்களுக்கு பின்னணியாக இருந்து அவர்கள் உங்களை ஏவி விடுகிறார்களா என்பதையும் மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அறம் ஒழுக்கம் என்று இருந்தால், அதுதான் சொல்கிறேன், அரசியலுக்கு வந்து அது வந்து அமாவாசை மாதிரி, அதனால் வந்து அறம் தரம் அதெல்லாம் வந்து கிடையாது. அது இவர்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லி தான் அனுப்புகிறார்கள், இல்லாட்டினா களத்தில் இறக்குகிறார்கள், அதில் சந்தேகமில்லை. உதாரணம் என்று சொல்லப்போனால், இந்த அரசியல் நாடகத்தில் இந்த அரசியல் திரை அரசியல் அரசியலை வந்து இவர்கள் எப்படி திரையுலகமாக மாற்றியுள்ளார்கள் என்று அதை பார்க்க போனால், முன்னாடி வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை களத்தில் இறக்கி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் என்று அது ஒரு மூலம், எத்தனை மூலம் வந்து அதை நீடிக்க முடியுமோ அதுவரை நீடித்தார்கள். அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்கலை, அவரும் வணக்கம் சொல்லிவிட்டு சென்று விட்டார், இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் ஒதுங்கி நிற்கிறார். அதாவது தமிழ் திரையுலகம், இந்திய திரையுலகம், நடிகர்கள் என்று சொல்லப்போனால் தமிழ் திரையுலகத்தின் ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன், அவரும் பிரபலமான நடிகர்னு சொன்னதுனால் இப்போ கமல்ஹாசனையும் அரசியல் என்று சொல்லி கமல்ஹாசன் அவர் தன்னுடைய கட்சி கூட ஆரம்பித்தார் போல இருக்கு. கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு அவருடைய களம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறக்கினார்கள். ஆனால் வந்து அவருக்கும் பணம் வசதிகள் எல்லாம் சகல சலுகைகளும் வந்து கொண்டிருந்தது. மத்திய அரசிலிருந்து சொன்னாலும் சரி, வெளியில் இருக்கிற அயல்நாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா வந்து இப்போ நடக்கிறதுலாம் வந்து தமிழ்நாடோ இந்தியாவிலோ நடக்கிறது வந்து வெறும் உள்ளே இருக்கிற சுத்து வட்டாரம் என்று கருதுவது வந்து அது ஒரு வகையில் வந்து அறியாமை என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த சுத்து வட்டாரத்தில் நடப்பது வந்து வெளியிலிருந்து வர உத்தரவினால் பெரும்பாலும் நடக்கிறது. ஏன்னா வெளியில் அயல்நாடு அதாவது வெளி உலகம் அப்படி அது தமிழ்நாடு இந்தியா அதை விட்டுட்டு வெளியில் இருக்கிற உலகத்தில் அந்த சதிக்கூட்டம் இருக்கிறது. அந்த சதிக்கூட்டம் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய உத்தரவாதம் செலுத்த முடியுமோ அங்கு செலுத்தும் அவர்கள் ஆதிக்கத்தை காண்பிக்கும் ஒரு அகம்பாவம் வேறு இருக்குது. அதனால் வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தினால் நடக்கப்படுகிற நாடகமும் ஆகும் இது. இதை வந்து அவர்கள் மறுக்க முடியாது, மழுப்பவும் முடியாது. இது மறுக்க மறக்க முடியாத சம்பவங்கள் ஆகும். அதனால் அந்த வெளி சதிக்கூட்டம் வேற நடத்தும் இந்த திரையுலகம் அரசியலை திரையுலகமாக ஆக்கிய இந்த சதிக்கூட்டத்தின் திரைவசனம் படி என்னென்னவென்றால் என்னென்னவன் எல்லாம் நடக்கிறது என்பதை அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன்படி பார்க்க போனால் வந்து இவர்கள் களத்தில் யார் யாரை வந்து களத்தில் அறிமுகப்படுத்துகிறார்களோ இல்லாவிட்டால் அரசியல் அரசியல் பிம்பங்களாக இவர்கள் காண்பிக்கிறார்களோ அவர்கள்லாம் யார் என்று பார்க்க போனால், நான் இப்போ சொன்ன மாதிரி ரஜினிகாந்த், முன்னாடி ரஜினிகாந்த், நடிகர் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் கமல்ஹாசன், அவர் தன் கட்சின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வச்சுட்டு கடைசியில் அவர் வந்து எங்கே சேரணுமோ அங்கே எங்கே ஏற்கனவே சேர்ந்திருந்தாலும் அங்கே தான் இப்போ உட்கார்ந்துருக்கார் போல இருக்கு. இல்லாட்டினா வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அமைதியாக இருக்கும்படி அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகியுள்ளது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகத்தில் விஜய்லேருந்து விஜயை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதோடு அஜித்துன்னு சொல்லிட்டு அவரையும், ஸோ யார் யார் பிரபலமாக தமிழ் திரையுலகத்தில் இருப்பவர்கள் எல்லாத்தையும் கழுத்தில் நிறுத்தி அவர்களே ஏதோ இப்போ இந்த சதி கூட்டத்தின் எதிரி மாதிரி, அது ஒரு நாடகம், அது ஒரு மாயாஜாலம் வர நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை எப்படி திசை திருப்பணும், மக்களின் மனதையும் மக்களின் திடத்தையும் எப்படி குழப்புவது, எப்படி அவர்களை திசை மாற்றுவது, அவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் மனதிலும் மக்கள் எண்ணத்திலும் சந்தேகம் குழப்பம் வருகிறதோ அதெல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக அதை அகற்றி நாங்கள் நிறுத்துவது, நாங்கள் சொல்வது, நாங்கள் செய்வதையே கவனியுங்கள். இதான் இந்த திரையுலகத்திலேருந்து வர நட்சத்திரங்களை எல்லாத்தையும் ஒருத்தர் விடாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை இவர்கள் களத்தில் இறக்கி கொண்டே தான் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இவர்களின் சார்பில் தான் வருகிறார்களே ஒழிய வெளியில் வந்து காமிக்கலாம். திரையுலகத்திலிருந்து வருபவர்களாச்சே, அதனால் வந்து நடிப்பு வந்து இவங்களுடைய தொழில். அதனால் அந்த தொழிலை வந்து இந்த சதி கூட்டம் வந்து அதை இவர்களுடைய இவர்களுக்கு சாதகமாக வைத்து கொண்டு இவர்களை களத்தில் இறக்குகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, திரையுலகம் தொழில் உலகம் என்று பார்த்தாலே வந்து கருப்பு பணம் கலப்பு பணம் இல்லாமல் புழங்குவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது கருப்பு பணம் கலப்பு பணம் இருக்கும் பட்சத்தில் வந்து இவர்கள்லாம் வந்து கூண்டில் மாற்றிய குருவிகள் பறவைகள் போல்தான் ஆகிவிடுகிறார்கள். யார் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும், தன்னுடைய திரையுலகத்தில் எவ்வளோ பிரபலமாக இருந்தாலும், இவர்கள் திரையுலகத்தில் இருந்து இவர்களின் வாழ்க்கையில் எப்படி இவர்கள் பிரபலமான பாதை வந்து எப்படி, அதாவது இவர்களின் இவர்களுக்கு கேட்கும் கோடான கோடி பணம், நடிகர்களாக இவர்கள் வாங்கின பணம் வந்து எல்லாம் வெள்ளை பணம் சொல்லிட்டு இவர்கள் வாக்கும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி உறுதியாக சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை, அது யாரும் நம்பவும் போகிறதில்ல. அதனால் வெள்ளை பணம்லாம் கிடையாது, இல்லை கருப்பு பணம் கலப்பு பணம் தான். அப்படி இருக்கும்போது அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு இவர்களை மிரட்டுவதும் இல்லாவிட்டால் இவர்களை கைவசப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல கருவியாக மாறுகிறது இந்த சதி கூட்டத்திற்கு. அதனால் இந்த அரசியல் சதி கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திரையுலகத்திலேருந்து இருக்கிற பிரபல நடிகர்களை கொண்டு வந்து, நீங்கள் கோடான கோடி வாங்கியிருக்கீங்கள்ல, அதெல்லாம் வாங்கினது எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் எங்களுடைய இதில் இருக்குது, ரேடாரில் இருந்து, அதாவது உங்களுடைய கருப்பு பணம் கலப்பு பணம் சொல்லிட்டு வாங்கினதெல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம், அப்படின்னு நாங்களும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் எதுக்கு இருந்தோம்னா, எங்களுடைய சாதனமாக எங்களுக்கு சாதகமாக நீங்கள் உபயோகமாகணும், அதற்காகத்தான் நாங்கள் வந்து உங்களுடைய கருப்பு பணம் கலப்பு பணத்தை எல்லாத்தையும் கண்டும் காணாமல் மாதிரி, பார்த்தும் பார்க்காமல் மாதிரி, நாங்களும் எங்களுக்கு நடிக்க வரும், எங்களுக்கு நடிக்க தெரியாது, அரசியலே நாடகம் சொல்லி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நடிகர்கள்னா உங்களை விட பெரிய நடிகர்கள் நாங்களும் தான், அதனால் வந்து உங்களை வந்து வாங்க வரிசையில் வந்து நில்லுங்க, நாங்கள் சொல்கிற கதை வசனத்தை போய் சொல்லுங்கள் பொதுத்தளத்தில் சொல்லி, ஊடகங்கள் இருக்கவே இருக்குது, அவங்களும் எங்களோட கைவசம்தான், அவங்கள எல்லாத்தையும் உங்களை சுற்றி நிற்க வச்சிடுறோம், கேள்வி கேட்கபடி நாங்கள் கொடுத்த கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள் உங்களிடம், நீங்கள் நாங்கள் கொடுத்த பதிலை உங்களுக்கு எழுதி கொடுத்த வசனம் அந்த பதிலை அவர்களுக்கு கொடுங்கள். அதாவது ரெண்டு பேருமே எங்கள் குழு தான், அப்படி இருந்தாலும் வந்து ஒருத்தர் வந்து எங்கள் சார்பில், இன்னொருத்தவங்க வந்து மக்கள் சார்பில் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு இப்படி ஒரு திரைப்படம் அரசியல் திரைப்படமாக மாறி நட்சத்திரங்கள் அரசியல் களத்தில் நட்சத்திரங்களே அரசியல் களத்தில் இறக்கி அவர்களை இன்னும் நடிகர்களாக நடிக்க வைத்து அவர்கள் இந்த சதிக்கூட்டம் வசனம் படி அவர்கள் வசனத்தை சொல்லி மக்களை அலை போல் இந்த பக்கம் அலை பாஞ்சா எப்படி ஓடுறாங்களோ அதே மாதிரி ஓடி, இல்லாட்டினா அலை வந்து திரும்பி எதிர் திசையில் போக ஆரம்பிச்சிடுதுன்னா எதிர் திசையில் ஓடுற மாதிரி அந்த மாதிரி நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சதிக்கூட்டத்திற்கு சொல்லவே வேண்டாம். அதனால் திரையுலகத்திலிருந்து எதுக்காக கொண்டு வர்றதுன்னா நடிகர்கள், அதனால் அவங்களுக்கு நடிக்க சொல்லித்தர வேண்டியதில்லை, மக்கள் மத்தியில் அவர்கள் பிரபலமானவர்கள், அதனால் மக்கள் வந்து அவங்கள பார்த்தாலே வந்து ரசிகர்கள், முக்கியமாக ரசிகர்கள், அவர்களுடைய ரசிகர்கள், ஓ எங்களுடைய எங்களுக்கு பிடிச்சமான நடிகர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் ஓடுவது தான் அவங்களுடைய ஒரு பித்தம், ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு இளமையின் காரணத்தினாலோ இல்லாட்டினா அது எதுவானாலும் தெரியல, அது வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அதையும் வந்து இவங்க இந்த சதிக்கூட்டம் வந்து தனக்கு சாதகமாக உபயோகித்து நடிகர்களை களத்தில் இறக்கி இந்த மாதிரி அரசியல் நாடகத்தையும் திரை வசனத்தையும் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்புறம் இங்கே அமெரிக்காலன்னு சொல்லிட்டு பார்த்தால் வந்து அமெரிக்காவிலும் அதே, அதை விட இன்னும் ஜாஸ்தி, ஏன்னா வந்து திரையுலகத்துலேருந்து வந்த ஹாலிவுட்லேருந்து வந்தவர் தான் ரானல்ட் ரேகன், ரிப்பப்ளிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஆக்சுவலி பார்க்க போனால் ரானல்ட் ரேகன் வந்து அவர் டெமோக்ராட்டாக தான் இருந்தார், அதாவது வலதுசாரின்ற இடதுசாரியாகத்தான் அவர் அரசியலில் கால் வைத்தவர், இடதுசாரியின் இடது எந்தெந்த முட்டுக்கட்டையான இது கோரிக்கைகள் ஒவ்வொரு அவர்களுடைய செயல்கள் வந்து கட்டுப்படியாகாததுனால அவர் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியில் மாறிவிட்டார், அதாவது ரானல்ட் ரேகன், அவரை பற்றி நான் சொல்கிறேன். உடனே அவங்க வந்து என்னை அதே மாதிரி இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லிட்டுலாம் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் என்னை பொறுத்தவரையும் அரசியல்னு சொல்லி எடுத்தாலே இடதுசாரி வலதுசாரி இல்லாட்டினா மத்திய சாரி எந்த சாரின்னு எடுத்தாலும் அவங்கெல்லாம் கட்டுறது ஒரே சாரி தான். அது எந்த சாரின்னா எந்த சதிக்கூட்டம் இந்த உலகத்தையும் வச்சு தன் கையில் வச்சு ஆட்டணும்னு ஆட்டி படைக்கிறாங்களோ அந்த சாரிக்கு தான் இவங்க சாரி சொல்லிட்டு அதோட அந்த சாரியை உடுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது தான் சொல்கிறது தட்டாமல் கேட்பவர்களாக இருக்கிறார்கள், இருக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. அரசியலில் வந்துட்டா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை, தன்னுடைய தனக்குன்னு ஒரு தன்னுடைய குணம் அப்படின்ட்டு அதன் கொள்கைகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து இந்த மாதிரி அரசியலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உதறி தள்ளிவிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணுமோ நல்லபடியாக ஏதாவது பண்ணணும்னு அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனம் வரும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய குணங்களையும் தியாகம் பண்ணிவிட்டு இல்லாட்டினா அதை தூக்கி எறிந்துவிட்டு, முக்காவாசி தூக்கி எறிந்தான் பழக்கம், அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களுடைய இவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை பற்றி நடந்துக்கிட்டு தன்னுடைய அரசியல் கனவுகளை பூர்த்தி செய்வதும் சாமானியமாயிடுது. இப்போ அதுவும் ஒன்று அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இது இல்லை, இடமில்லை. அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து அமெரிக்கான் எடுத்த அவர் ரொனால்ட் ரேகன் ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். ஏன்னா அவர் வந்து திரையுலகத்திலேருந்து தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர், கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த டெர்மினேட்டர்லாம் நடித்த ஹாலிவுட் நடிகர், அவரும் கலிஃபோர்னியாவோட கவர்னராகவே இருந்தார். அதனால் திரையுலகம் அரசியல்னு சொன்னால் வந்து இந்திய அரசியல் விலக்கு அல்ல. இந்திய அரசியல் விதிவிலக்காக இல்லாவிட்டாலும் இந்திய அரசியல் வந்து இதை இன்னமும் பிரபலப்படுத்தி இதை ஒரு வகையில் வந்து ஒரு பாரம்பரியம் ஒரு சம்பிரதாயமாக மாற்றியதும் அது இந்திய அரசியலுக்கு தான் சாரும். ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்து ரொனால்ட் ரேகன் ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட் அண்ட் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் கலிஃபோர்னியா கவர்னராக மாறினாலும் அதே வந்து அமெரிக்கா முழுதும் அந்த மாதிரி மாறவில்லை. ஆனால் வந்து இந்தியாவோட அரசியல் பார்க்க போனால் வந்து அரசியல் வந்து தமிழ்நாடு முன்னணியில் நிற்பது வந்து அதுவும் அதையும் மறுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்னு பார்க்க போனாலே தமிழ்நாடு அரசியலே வந்து திரையுலகத்தில் என்ன வந்தாப்பில் அது இவங்களோட திமுகவோட கட்சியின் கருணாநிதி அவர்கள், அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா இவர்களெல்லாம், அப்புறம் ஈவன் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு பேரில் அந்த வலது இடதுசாரின்னு சொல்லிட்டுக்காக இவர்களுக்கு டிஎம்கேக்கு எதிராகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாலும் அவர்களும் இதிலிருந்து தான் வந்தாங்க. அதாவது ஈவன் சி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து டிஎம்கேவின் ரொம்ப மதிப்பிற்குரிய பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் அவர்கள் மத்தியில் பேரறிஞர் என்று சொல்லப்படும் பேரறிஞர் அண்ணாதுரை அவரும் திரையுலகத்திலிருந்து தான் வந்தவர். அப்படி இருந்து இருக்கும்பொழுது திரையுலகம் சொல்லிட்டு வரும்போது அப்புறம் சிவாஜி கணேசன் அவரும் வந்து காங்கிரஸில் சேர்ந்து திரையுலகத்தில் கால் வைத்தார். அது சிறிது காலமாக இருந்தாலும் வந்து அவரும் வந்து திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு மாறினது தெரிந்த விஷயம்தான். அதே மாதிரி பின்னால் வந்தவர்களெல்லாம், அதாவது பிரபல நடிகர்களான சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ட் எம்ஜி ராமச்சந்திரன், அப்புறம் ஜெயலலிதா என்றெல்லாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் அண்ட் அதுக்கப்புறம் இவங்களால் களத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் என்று வரிசையில் சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள், நடிகர் கமல்ஹாசன், அப்புறம் இப்பொழுது விஜய், இவர் அஜித்குமார், இவர் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அப்படி வரும்போது இவங்களுடைய இது என்னென்னா அரசியல் திரையுலகம் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு காந்த ஈர்ப்பு, மெக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கணும், அந்த இது இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் இவர்கள் பிரபலமானவர்கள், அதனால் அதை வந்து எப்படி நமக்கு சாதகம், அரசியலுக்கு அரசியல் சதிக்கு சதிக்கூட்டத்தின் திண்ணம் எண்ணம் என்னவென்றால் இதை நம்மளுக்கு சாதகமாக உபயோகிச்சுக்கணும். இவங்களுடைய பிரபலத்தை நம்ம வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து எப்படி நம்ம அரசியலுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு சாதகமாகவும் நம்மளுக்கு உபயோகமாகவும் எடுத்துக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அது வந்து எந்த காரணத்தினால் கருப்பு பணம் கலப்பு பணம் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும், அதில் மாறு கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் கருப்பு பணம் கலப்பு பணம் இல்லாமல் வந்து தொழில் உலகமே நடப்பது இப்போ அதே ஒரு ஆச்சரியம் தக்கவை. அப்படி இருக்கும்போது வந்து திரையுலகம் சொல்லவே வேண்டாம். திரையுலகத்தில் வந்து கோடான கோடி வாங்குறவங்க இவங்க இவங்களுக்கு வந்து எந்த தயாரிப்பாளரும் வந்து எல்லாம் வெள்ளை பணம் கொடுத்து இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு இது இல்லைன்னு நினைக்க அப்படியோ நிலைமை நிலவரம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அது இதுவும் அரசியலால் உருவாக்கப்பட்ட நிலைமை என்று சொல்வேன் நான். ஏன்னா வந்து அரசியலே ஊழல் தான் அரசியல்னு இருக்கும் போது இதெல்லாம் வந்து திரையுலகம் தொழில் உலகம் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஊழல் இருந்தால் தானே அரசியலும் தன்னைத்தானே நிலைக்க முடியும். அரசியல் நிலைப்பது என்று சொன்னால் வந்து தன்னை போலே மற்றவர்களும் இருந்தால்தானே எல்லாரும் ஒரே கூட்டம் சொல்லிட்டு சொல்ல முடியும். அதனால் இவர்களுக்கு யாரும் மாறாக இருந்தால் தான் இவர்கள் அவர்களை தீர்த்து கட்டுறதுல வந்து ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் இவர்கள் விடுவதில்லை. யாராவது இவங்களுக்கு எதிர்மாறாக இருப்பவர்கள் கொள்கையிலோ குணத்திலோ திறத்திலோ எதுலேயுமே வந்து எதெல்லாம் அரசியலுக்கு வந்து தகாததுன்னு நினைக்கிறாங்களோ அதற்கு தகுந்தபடி யாராவது வந்துட்டால் அவங்கள தீர்த்து கட்டுறது அவங்கள எப்படி ஒழித்து கட்டுறதுல தான் ஒட்டுமொத்தமாக இவர்கள் அப்போ வந்து வலதுசாரி இடதுசாரி மத்திய சாரி அந்த சாரிலாம் தான் சொன்ன ஒரே சாரி தான் உடுத்திக்கிறாங்க. அப்போ ஒரே சாரி ஆகிவிடுவதிலும் இவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள், அதனால் சளைத்தவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் நட்சத்திரங்களை ஏன் கொண்டு வராங்க திரையுலகத்திலிருந்துன்னு பார்க்க போனால் அவங்களுடைய பிரபலத்தை இவங்களுக்கு சாதகமாக உபயோகிக்கிறதுக்கு, அதோடு அவங்களுக்கும் அவங்க கருப்பு பணம் கலப்பு பணம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருந்தாலும் தன்னுடைய நிலைமை அவர்களுக்கு வந்து இதுதான் முக்கியமாக. அதனால் அதோடு சரி நடிக்கத்தானே சொல்கிறாங்க, நம்ம கதை வசனம் பண்ணி நம்மளும் நடிச்சுட்டு போகிறோம் மக்களுக்கு முன்னாடி, அதனால் என்ன மக்களுக்கு வந்து அதில் ஒரு நம்மளுடைய பிரபலம் இன்னும் வந்து கூடினதுன்னா அதுக்கு நம்மளுக்கு தானே அது நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிகர்களும் இந்த வாய்ப்பை வந்து விடுவதில்லை. அப்படி இருக்கும்போது கேள்வி என்ன எழுகிறது என்றால், இந்த சதி கூட்டம் எதற்கு வந்து திரையுலகத்திலிருந்தே கொண்டு வரணும், திரையுலகத்திலிருந்து எதுக்கு கொண்டு வரணும், என்ன காரணம், அதையும் இவர்கள் வந்து அந்த காரணத்தை கூற வேண்டும் மக்கள் மத்தியில். எதற்காக திரையுலகத்திலிருந்து வரவங்களுக்கு தான் வந்து அரசியலில் வரணுமா, இந்த கேள்வியும் எழுப்பினாப்பில். ஏன் திரையுலகத்தில் இருப்பவர்கள் அரசியலில் வரக்கூடாதோ, திரையுலகத்திலிருந்து இருக்கிறவங்க தானே அரசியல், ஆண்டாண்டு காலமாக அரசியலில் இந்தியா சுதந்திரம் ஆனதிலிருந்தே தமிழ்நாடு அரசியல் என்று பார்க்க போனால் வந்து திரையுலகத்திலேருந்து வந்தவங்க தானே. நான் எல்லாரோட பேரையும் இந்த பதிவிலேயே சொல்லிட்டேன். அதனால் அவர்கள் திரையுலகம் அரசியல், அரசியல் தான் திரையுலகம் என்று மாற்றப்பட்டு உள்ளது. வாக்கு வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கினாலும் அண்ட் வரி மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணினாலும் இவர்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு வரும்போது யாருக்கு மத்தியில் இவர்கள் இது இவர்களுடைய ஒப்பந்தம்னா திரையுலகம், திரையுலகத்திலிருந்து அரசியல், அரசியலிருந்து திரையுலகம். இல்லாட்டினா தன்னுடைய வாரிசுகளை வந்து எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கும் திரையுலகம் ரொம்ப இது வாய்ப்பு கொடுக்கிறது. அதனால்தான் இந்த இப்பொழுது தற்சமே முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதின்னு நினைக்கிறேன் பேர், அந்த உதயநிதி வந்து திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தி அப்படியே மக்களுக்கு அதுக்கு அது ஒரு அறிமுக தளமாக மாறிவிடுகிறது. திரையுலகம் அரசியலுக்கு ஒரு அறிமுக தளமாக மாறிவிடுகிறது. எப்படி வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிவிட்டு இந்த நடிகைகள்லாம் மாடலிங் வேர்ல்டில் மாடலிங் உலகத்தில் வந்து தன்னுடைய மாடலிங் பண்ணிவிட்டு இல்லாட்டினா அழகு போட்டிகளில் நாங்கள் கலந்துக்கிட்டோம், உலகத்தின் பேரழகி, ஏசியாவின் பேரழகி, அது அழகி இது அழகின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டைட்டில் வாங்கிக்கிட்டு ஒரு தலைப்பை வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படி வாங்கினால் திரையுலகத்தில் கால் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எளிதாகிறது. மாடலிங் போயிட்டு பியூட்டி பேஜன்ஸ் இந்த அழகு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு டைட்டில்லாம் தலைப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து திரையுலகம் அவர்களை ரொம்ப இதோட ஆதரவோடு வரவேற்கிறது. அதனால் அவங்களுக்கு வந்து அது எளிதாகிறது. அதே மாதிரி தான் அரசியலுக்கு வந்து திரையுலகம் வந்து ஒரு மாடலிங் பியூட்டி பேஜண்ட் எப்படி இருக்கோ, அதாவது அழகு போட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடக்கிறது மாதிரி, அரசியலுக்கு வந்து திரையுலகம் ஒரு நல்ல தளமாகிறது தன்னுடைய வாரிசுகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுக்காக. அதனால் மக்களுக்கு எப்படி அறியாதவங்க தெரியாதவங்களை அறிமுகப்படுத்துறதுன்னா, திரையுலகத்தில் ரெண்டு மூணு படத்தில் இவங்களை தன்னுடைய வாரிசை நடிக்க வைங்க, அதுவும் தன்னுடைய கள்ளப்பணம் கருப்பு பணம் போட்டு தான், அதுவும் இல்லாட்டினா தன்னுடைய பணம் இல்லாட்டினாலும் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இந்தா உன்னுடைய ஒரு படம் எடு கருப்பு பணம் கள்ளப்பணத்தில், அதை நாங்கள் வந்து உனக்கு இது எதுவும் இன்கம் டேக்ஸ் ரெய்ட்லாம் பண்ண மாட்டோம், அதாவது வசூலிக்கிறதுக்காக கதவை தட்ட மாட்டோம், அதனால் அந்த கருப்பு பணம் கள்ளப்பணம் வச்சுருக்கல அதில் ஏதாவது ரெண்டு மூணு படம் எடு, அதில் எங்களுடைய வாரிசுகளை போட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்து, அப்போ உன்னுடைய கருப்பு பணம் கலப்பு பணத்துக்கு உனக்கு கொஞ்சம் இது கிடைக்கும், விடுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஒப்பந்தமாகிறது இவங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மத்தியில். அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு தயாரிப்பாளர்களை பிடிச்சி அவங்க மூலமாக படத்தை ஆரம்பித்து இவங்களுடைய வாரிசை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அப்போ மக்கள் மூலம் வந்து ஓ இவராக பார்த்து இந்த படத்தில் பார்த்துருக்கோம், அந்த படத்தில் பார்த்துருக்கோம், அந்த படம் வந்து எதுவும் உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இவருடைய மூஞ்சி வந்திருக்கு, அதில் இவர் தான் நடிகராக இருந்திருக்காரு, ரெண்டு மூணு பாட்டு அதில் அந்த பாட்டு ஹிட்டாக இருக்கும், ஆனால் இவர் ஹிட்டாகாமல் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கு வந்து அந்த பாட்டு ஞாபகம் இருக்குது, அந்த பாட்டில் யார் ஹீரோவாக இருந்தால் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, இது பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ இவர் வந்து அரசியலில் இருக்கார், இவர் இப்போ உதவி அமைச்சராக இருக்கார், அதாவது எனக்கு அடுத்த வாரிசு இவர் தான் வந்து அடுத்த முதலமைச்சராக இது இருக்குது முடிவு எடுத்திருக்கிறாப்புல, அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அது ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு மக்களை வந்து அதன்படி ஞாபகப்படுத்துறதுக்காக இதை இந்த மாதிரி ஒரு அவங்க சொன்னாப்பில் செட்டப், இவங்க தான் செட்டப் பண்ணுறதுல ரொம்ப தீரக்கடைஞ்சவங்களாச்சே, யார் யாருக்கு தான் என்னென்ன செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இவங்களை கேட்டால் தான் நல்லா சொல்லுவாங்க யாருக்கு எந்த மாதிரி செட்டப் பண்ணணும்ன்ட்டு. ஸோ செட்டப் பண்ணி இவங்க தன்னுடைய வாரிசை வந்து அனுப்பிச்சு தன்னுடைய வாரிசு அரசியல் நடத்துறதில் இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகிடுது, ரொம்ப சுலபமாகிடுது, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால் கேள்வி என்னென்னா, இந்த சதிக்கூட்டம் வெளியில் இருக்கிற சதிக்கூட்டம், அதாவது உலக சதிக்கூட்டம்னு இருக்குது, அந்த சதிக்கூட்டத்தில் இருக்கிற சர்வாதிகாரம், அந்த சர்வாதிகாரத்துக்குலேருந்து வர உத்தரவு, அது வந்து எந்தெந்த அரசியல், எந்தெந்த தேசம், எந்தெந்த மாநிலத்தில் நம்ம வந்து போய் ஆதிக்கத்தை செலுத்தணும், எங்கே வந்து நம்ம வந்து அரசியலில் வந்து வெடி வச்சா அது வந்து அது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சதி வைக்கும் அந்த சதிக்கூட்டத்தின் சதிப்படி இந்த இதெல்லாம் நடக்கிறது. இந்த திரை உலகத்தை வந்து அரசியலில் திணித்து, அரசியல் திரையுலகத்தில் போய் மக்களிடமிருந்து, அதாவது மக்களுக்கு அறிமுகம் ஆகி திரும்ப அரசியலுக்கே வந்து தன்னுடைய அரசியல் இது கலாச்சாரம், அதாவது இந்த வாரிசு அரசியல் அந்த மாதிரிலாம், அதை அந்த கலாச்சாரத்தை எப்படி நம்ம வந்து நீடிக்கலாம்னு சொல்லிட்டு அதன்படி நடக்கிறதும் ஒரு ஒரு இது இவர்களுடைய சூழ்ச்சியின் நிகழ்ச்சியாகவே மாறிவிட்டது. அப்புறம் இந்த நிலைமை பார்த்தா பொதுத்தளத்துலேன்னு சொல்லிட்டு எடுத்தால் அதுவும் எப்படி எடுப்பாங்க, இங்கே நடந்தது அந்த கூத்து, இங்கே அமெரிக்காவில் நடந்தது அந்த கூத்து, அதாவது பொதுத்தளத்துலேருந்து ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அது பொதுத்தளமாக இருக்காது, அதுலேயும் வந்து என்ன பண்ணுன்னா தொழில் உலகத்திலிருந்து, தொழில் எக்கனாமிக் செக்டர்லேருந்து, எக்கனாமிக் செக்டர் அதை தொழில் உலகத்திலிருந்து கொண்டு வந்து, தொழில் வர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அதான் இருக்கே ஊடகம் தானே ஒரு பிரச்சார கருவி, இவங்களுடைய ரொம்ப மகத்தான ஒரு ஒரு ரொம்ப இவர்களுக்கு இவர்களுக்கு சாதகமான பிரச்சார கருவி என்னென்னா, இவர்களுக்கு வந்து ஊடகத்தை தான் ரொம்ப பிரச்சார கருவியாக உபயோகிக்கிறதுல இவர்கள் ரொம்ப பேர் போனவர்கள். அதை வந்து சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் வந்து ஊடகத்தை வந்து வச்சு இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள அறிமுகப்படுத்த முடியுமோ, மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இதுக்கு வந்து கொண்டு வருது. அந்த கூத்து இங்கே அமெரிக்காவில் நடந்தது. போன வருட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல், 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அதற்கு முன்னால் வந்து ஒருத்தரை வந்து களத்தில் இறக்கினார்கள். அது வேறையாரும் இல்லை, தன்னைத்தானே வந்து முதல் கருப்பு இனத்தை சேர்ந்த முதல் ஜனாதிபதி என்ற அந்த ஒரு இதை ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி அதை வந்து தன் அரசியலின் ஆயுதமாக்கி தன்னுடைய அரசியலின் சூழ்ச்சிகளை கடைபிடித்தவர் வேற யாரும் இல்லை அந்த இங்கே அமெரிக்காவில் முதல் கருப்பு இனத்தை சேர்ந்த தானே அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணின, தான் கருப்பு இனத்தை சேர்ந்தவர் அதனால் நான் ஜனாதிபதி ஆகினேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னவர். அவர் நடத்துகிற நாடகம் இன்னும் போக போகிறதுக்கு இதே கிடையாது, உத்தேசம் கிடையாது. அதான் சொன்னேன்ல, சிம்மாசனம் கிடைச்சா அதை வந்து அந்த சிம்மாசனத்தில் சும்மா விடுறதில்ல, அந்த சிம்மாசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டி தழுவி அதை தன்கிட்டே வச்சுக்க முடியுமோ அதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க அதே தான் மணியமாகவும் அதே தான் பித்தாகவும் தெரிபவர் இவங்க. ஒரு தடவை நம்மளுக்கு கிடைச்சது வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம செஞ்சமோ செய்யலையோ முடிச்சாச்சு, கதை முடிஞ்சிருச்சுன்னு போகிற வழியை பார்க்குறதில்ல. ஆஹா, நாங்கள் இருந்து இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேடு கெடுதல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போன்ட்டு அந்த மாதிரி பேர்வழியில், இது ஒரு மகா பேர்வழி. அதனால் இந்த பேர்வழியால், அதாவது தனது தான் தான் முதல் கருப்பு ஜனாதிபதி அமெரிக்க அரசியல் சரித்திரத்தில்னு சொல்லிட்டு வந்ததுனாலும் அந்த மாதிரி வந்துட்டு அட்டகாசம் பண்ணாத அட்டகாசம் கிடையாது, இருந்தாலும் இன்னும் பண்ணி கொண்டு இருக்கிறாப்லன். அப்படி இருக்கும்போது அந்த பேர்வழியால், இந்த பேர்வழியால் களத்தில் நிறுத்தப்பட்டவர் வேற யாரும் இல்லை, விவேக் ராமசுவாமின்னு சொல்லிட்டு. விவேக் ராமசுவாமி என்றவரை இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில், அதாவது 2024 தேர்தலுக்கு முன்னால் ஒரு 6-7 மாதமோ இல்லாட்டினா குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாரையோ போயிட்டுருக்க நடுவில் போயிட்டுருக்கிறவங்கள தெருவில் போயிட்டுருக்கிறவங்கள கொண்டாந்து பிடிச்சி நிறுத்தி இந்த இவர் தான் சொல்லிட்டு காமிச்சர் மாதிரி இவர் அந்த மாதிரி பண்ணினார். பண்ணி அதுவும் எந்த மாதிரி தன்னுடைய இடதுசாரியாக வைக்கல, ஆனால் வலதுசாரின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்தி, ஆனால் அவர் ஒவ்வொரு அதுக்கு என்ன சொல்கிறது ஊடகத்தில் போய் இவர் பேசினதுலாம் வந்து யாருக்கு சார்பாக பேசினாருன்னா, ஆங்கிலத்தில் சொல்வாங்க, த டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ், டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ஸ்னு. வேதாளம் எங்கே மறைஞ்சிருக்குன்னா அது வந்து அந்த இதுக்குள்ள விஷயத்தில் தான் இருக்க, வேதாளம் மறைந்திருக்கிற இது வந்து அந்த மர்மம் வந்து அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினாதான் அந்த வேதாளம் எங்கே மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி இந்த விவேக் ராமசுவாமி இந்த கருப்பு தன்னைத்தானே கருப்பு முதல் ஜனாதிபதியின் என்று விளம்பரப்படுத்தி ஜனாதிபதியான இவரால் களத்தில் நிறுத்தப்பட்ட விவேக் ராமசுவாமி தொழில் உலகத்திலேன்னு வந்தவராகவும், அதுவும் வந்து எப்படி சொன்னாங்கன்னா பில்லியனர்னு, கோடீஸ்வரத்துலேயும் பெரிய ஏகப்பட்ட சொத்து வாய்ந்த கோடீஸ்வரர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட விவேக் ராமசுவாமி அமெரிக்க அரசியலில், அதுவும் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலை எப்படியாவது வந்து ஆற்றுறதுக்காக அசைக்கிறதுக்காக நடத்திய நாடகம் அது. அந்த நாடகத்தில் இவரை கொண்டு வந்தார் யார், இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த ஜனாதிபதின்னு சொல்லிட்டு இருக்கிறவர். அந்த பேர்வழி கொண்டு வந்தது தான், அதுவும் மறைமுகமாக இருக்கும். அப்படி பண்ணிட்டு அந்த விவேக் ராமசுவாமின்னு சொல்கிற வந்து பில்லியனர், அதுவும் கோடீஸ்வரர்லேயும் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அந்த விவேக் ராமசுவாமி என்ன பண்ணினார், அவர் வந்து மக்களிடம் போய் நீங்கள் அஞ்சோ பத்தோ தயவுசெய்து எனக்கு கொடுங்க, அப்போ தான் வந்து நான் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் வந்து எதுவும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு கோடான கோடி கோடீஸ்வரர் சொன்ன விவேக் ராமசுவாமியை அறிமுகப்படுத்திய விவேக் ராமசுவாமி என்ன பண்ணினாருன்னா மக்களிடமிருந்து பிச்சை கேட்க நிலைமையில் ஆயிடுத்து அவருக்கு. அதாவது அந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தினார்கள். நாடகத்தை நடத்தி என்ன, அது மக்கள் வாக்காளர்கள், வாக்காளர்கள்னு சொல்லிட்டு வந்தால், ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தால், மக்கள் எவ்வளவு அரசியல் எந்த விதமான சூது தந்திரம் கள்ளம் கபடம் கல்மிஷம் வச்சு இது நடத்தணும்னு நினச்சாலும் அவர்களுடைய கள்ளம் கபடம் கல்மிஷம் அவர்கள் கையும் களவுமாக தான் அவர்களை பிடித்து விடுகிறார்கள் மக்கள். அதாவது தன் வாக்கு மூலம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறார்கள், அது சரியான பதிலடி. நீ எங்களை ஏமாத்தினது போதும், நீ ஒன்றையும் ஏமாத்தி எடுத்துறியாதுன்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த கதி தான் ஆச்சு விவேக் ராமசுவாமி என்ற பேர் வழிக்கு. ஏன்னா வந்து அவரை சும்மா அந்த நாடகத்துக்காக நடத்தி இவங்களை இந்த இவங்க நடத்தின நாடகம், அது மாத்திரம் இல்லாமல் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, தான் ஏதோ ஒரு காலத்தில் அரசியலில் தரப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புலன்னு சொல்லிட்டு மக்களிடம் பொய் சொல்லிட்டு இருந்த அவர் விவேக் ராமசுவாமி ஆக மொத்தம் யாருக்கு ரொம்ப சார்பாக பேசிகிட்டு இருந்தாருன்னா, யார் களத்தில் நிறுத்தினாங்களோ அவங்களுக்காக தான் பெரும்பாலும். அதனால் அதாவது இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த ஜனாதிபதி என்று சொன்ன அவர் அந்த பேர்வழியோட அவருக்கு அவருடைய கதை வசனம் படி விவேக் ராமசுவாமி நடந்து கொண்டார். அதில் வந்து மாறு கருத்து இருக்க முடியாது. அது வந்து மக்களும் நன்றாக கவனித்தார்கள். அதன்படி பதிலளித்ததிலும் வந்து அமெரிக்காவும் பார்த்தது உலகமும் பார்த்தாங்க அதோடய விளைவு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு தடவை ஏமாற்றலாம், ரெண்டு தடவை ஏமாற்றலாம், எப்போவுமே ஏமாற்றுறதே வந்து மற்றவங்களை ஏமாற்றி பழிக்கிறதேன்னு சொல்லிட்டு யாராவது அதை தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்க்கையின் கொள்கை ஆக்கிட்டால் வந்து அது தன்னைத்தானே அவர்கள் செய்யும் தனக்கே தான் செய்யும் வினையாகும் சொல்லிட்டு அந்த பாடம் தான் வந்து மக்கள் கற்பித்தார்கள் அமெரிக்க வாக்காளர்கள் போன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில். அப்படி இருக்கும்போது அப்படியே அதான் சொல்கிறேன் நான், ஒன்று திரையுலகத்துலேருந்து கொண்டு வரணும், இல்லாட்டினா வந்து பில்லியனர் அண்ட் பில்லியனராக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து பொதுத்தளத்துலேருந்து கொண்டு வராப்புலன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவங்கள நிற்க வச்சு அந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தி அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் வந்து யாரும் வந்து மக்கள் மத்தியிலிருந்து தன்னுடைய உழைப்பு தன்னுடைய நாணயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்து அவங்கள்ட்ட ஒரு மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் அறிகுறி தெரிஞ்சால் அவ்வளோதான் இந்த சதிக்கூட்டம் வந்து போய் எப்படி நகர்த்தணுமோ அவங்கள நகற்றி அவங்கள தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு இவர்கள் நிறுத்தி வைப்பவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாதனையில் தான் இவர்கள் வந்து ரொம்ப மும்முரமாகவும் ரொம்ப விவேகத்தோடையும், விவேகம் சொன்னால் வந்து ஒரு ஆவேசம் சொல்லுவேன் நான், அந்த மாதிரி விவேகம் இல்லை, ஒரு நிதானம் நல்ல தீர்ப்பு எடுப்பதற்காக என்ன இது புத்தி அதாவது புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் வேணுமோ அந்த விவேகம் கிடையாது. இவர்களுக்கு வந்து விவேகம் சொன்னால் இவர்களுடைய ஆவேசம், இவர்களுடைய வெறி, தன்னுடைய தான் வச்சது தான் செல்லணும், தான் நடக்கிறது தான் சாதனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறது தான் வந்து அதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அது நல்லதோ கெட்டதோ பெரும்பாலும் கெட்டது தான். முக்காலே முனிவசம் இவர்கள் சரித்திரத்திலே இவர்கள் சாதித்தது வந்து தன்னுடைய தன்னலத்திற்காக எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் வந்து மக்கள் தேசம் உலகம் அதற்கு எதிராக தான் போய்கொண்டிருக்கிறது இப்போ வரையும். அதனால் வந்து அதை இவங்க மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து வெறும் திரையுலகத்திலிருந்து எதுக்கு நட்சத்திரங்களையா வரிசையாக கொண்டு வருகிறார்கள், ஒவ்வொருத்தருக்கு பின்னால் ஒவ்வொருவராக வரிசையில் வந்து இவர்களை நிறுத்தி வைப்பது, இவர்களுடைய இவர்களுக்கு எதெல்லாம் சாதகம்னு சொல்லிட்டு நினைக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அவங்கள எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள முன்னணியில் கொண்டு வந்து வச்சு, இவர் நடிகை, இவர் வந்து இவர் தான், இவருக்கு வந்து இவர் தான் வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி இது அரசியல் நடத்துவார், அதாவது மக்கள் வந்து எப்படி பார்க்கலாம், மக்களுடைய அவங்களுடைய உற்சாகம், அவங்களுடைய இது என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி இவங்களை வரவேற்கிறாங்க, இவங்களை வந்து அவங்க வரவேற்கிறார்களா இல்லாட்டினா இவங்களை வந்து அவர்கள் உதறி தள்ளுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சாம்பிளிங் ஆகவே அதை வந்து எப்படி இது பரிசோதனை பண்ணணுமோ அப்படி பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டால் இந்த மாதிரி சைட் ஷோ ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாப்புல, அதுவும் வருடக்கணக்கில் சைமன் என்ற சீமானா, சீமான் என்ற சைமன், அப்புறம் மற்றவர்கள் யார் யாரோலாம் கொண்டு வந்து சைட் ஷோ வேறு ஒரு நடத்தி வைக்கிறது. இப்படி அங்கே திருவிழா பொருட்காட்சியிலலாம் வந்து அந்த வரிசையாக ஒரு பக்கத்துலாம் வந்து அவரவர்கள் ஒரு இது தன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கு காண்பிச்சு மக்களை வந்து தன் பக்கம் கொஞ்சம் மக்களோட கவனத்தை இந்த பக்கம் திருப்புறதுக்காக காமிப்பாங்களே, அந்த மாதிரி இந்த திருவிழாக்கள் பொருட்காட்சியிலலாம் அந்த மாதிரி இவங்க இந்த அரசியல் காட்சியில் இந்த மாதிரி இருப்பவர்கள் இவர்களும் இவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டவர்கள் தான். அப்படி இருந்தும் இவர்கள் எல்லாத்தையும் அந்த சைட் ஷோக்காக சீமான் போல இருக்கிறவர்கள்லாம் அதை ஒன்று காட்சிகளாக வச்சுக்கிட்டு இந்த அரசியல் என்ற கூத்தை நடத்தும் இந்த கூத்தாடிகள் இவர்களுக்கு வந்து தெரியவில்லை, வந்து இவர்கள் என்ன கூத்து நடத்தினாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கத்தான் செய்கிறது. அதனால் வந்து எதுவும் வந்து கடந்த நெடுகாலத்திற்கு நீடிக்கும் என்ற கனவை இவர்கள் காண்பது வந்து இவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் தரும் என்று நான் சொல்வேன். அதனால் எல்லாத்துக்கும் முடிவு இருப்பதால் இவர்களின் கூத்து இவர்களின் நாடகத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது, அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அந்த இறைவன் சொல்லிட்டு இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் பத்மினி அழகன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் நேரத்திற்காக நன்றி, வணக்கம்.